நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு விலங்கில் 97% மக்கள் கொண்டொழித்து விட்டார்கள் என்பதை உணர்ந்த பின்னர்தான் அதனை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை பிறந்தது. ஆம், காட்டில் வாழும் புலிகள் காணாமல் போயுள்ளன என்ற அதிர்ச்சியூட்டும் செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக 2010 நடைபெற்ற ஒரு சர்வதேச உச்சி மாநாட்டின் பின்னர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதுதான் சர்வதேச புலிகள் தினம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 29 சர்வதேச புலிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் 1973 ப்ராஜெக்ட் டைகர் என்ற திட்டம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு புலிகள் அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்ற முனைப்புடன் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 20 ஆரம்பத்தில் 40,000 மேல் என்ற தொகையில் இருந்த புலிகள் 40 வரும் 1827 குறைந்துவிட்டன என்கிறார் புலிகள் மற்றும் யானைகள் பாதுகாவலர், கன்சர்வேஷனிஸ்ட் மற்றும் அவை குறித்து ஆவணப் படங்கள் எடுத்து வரும் செந்தில் குமரன்.
1939
ப்ராஜெக்ட் டைகர் என்ற திட்டம் ஆரம்பிக்கும் போது இருந்த புலிகளின் எண்ணிக்கை மேலும் குறைந்து வந்திருக்கிறது. ஆனால் 2000 3000 புலிகள் இந்தியாவில் கணக்கெடுக்கப்பட்டுள்ளன.
இந்திரா காந்தி வந்து 1973 வந்து ப்ராஜெக்ட் டைகர் ஒன்று டிக்ளேர் பண்ணி டைகருக்கான தனி ஸ்பேஸ் வந்து ப்ரொடெக்டட் ஸ்பேஸ் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகிட்டு தான் போகுது. கிட்டத்தட்ட 1400 வரை போயிடுச்சு 2000. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் வந்து நல்ல ஃபண்டிங் நல்ல ஆர்கனைசேஷன் பண்ணதுக்கப்புறம் டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 2019 டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா 3000
இருக்கு. உலகில் 6 புலிகள் காணப்படுகின்றன. துருக்கியிலிருந்து ஜப்பான் வரை புலிகள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து ரஷ்யா வரைதான் தற்போது
வாழ்கின்றன.
பெங்கால் டைகர்ஸ் என்ற வங்க புலிகள் தான் என்கிறார் செந்தில் குமரன்.
அரௌண்ட் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா
சுற்றி திரியும் புலிகள் தான் பச்சை பசையலென காட்சியளிக்கும் வனத்தின் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. உணவுச் சங்கிலியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் புலிகளின் எச்சங்கள்தான் பூஞ்சை காளான்களை உருவாக்கி பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகுக்கின்றன. இதனால்தான் காட்டில் புலிகள் மிக முக்கியமான உயிரினம் என அழைக்கப்படுகிறது. வனப்பகுதியில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையே அந்த வனத்தின் வளம் குறித்து எடுத்துரைப்பதாக கூறுகிறார் செந்தில் குமரன்.
ஒரு நல்ல மண் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த மண்ணில் மண்புழு இருந்தா நல்ல மண் சொல்லலாம், வளமான மண்ணு சொல்லலாம். ஒரு நல்ல சமவெளி பரப்புல வந்து ஒரு வயல்வெளியில வந்து ஒரு ஆலமரம் இருந்துச்சுன்னா அது ஒரு பயோடைவர்சிட்டி, அதாவது ஒரு பல்லுயிர் சூழல் தன்மை இருந்தா மட்டும்தான் ஒரு ஒரு ஆலமரம் வரும். அதை மாதிரி பாத்தீங்கன்னா டைகர் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதே ஒரு வளமான காட்டுக்கான அடையாளமா டைகர் சொல்லுவோம். ஏன்னா டைகர் இருக்கிற இடம் வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ஃபுட் செயின்னு சொல்லலாம். ஒரு டைகர் எங்க அதிகமா இருக்குன்னா அதிகமான தாவர உண்ணிகள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கான மான்கள், காட்டு மாடுகள், அதை மாதிரி இருக்கக்கூடிய வனப்பரப்புல மட்டும்தான் வாழும். அதை மாதிரியான ஒரு லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவைப்படும், தாவரங்கள் தேவைப்படும் பாத்தீங்கன்னா அது நல்ல வளமான காடுகள்ல மட்டும்தான் டைகர் இருக்கும். ஏன்னா அந்த குச்சைன் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஹெல்த் ஊரிசில தாவர உணிகள் தேவைப்படும். தாவர உணிகளுக்கு மிக வளமான காடு தேவைப்படுது. அந்த காட்டுக்கு மிக மிகப்பெரிய அளவிலான நீர் தேவைப்படுது. ஸோ டைகர் எங்க இருக்கும் அப்படின்னா நல்ல நீர் பிடிப்பு பகுதிகளில் நல்ல நீர் வளம் மிக்க காடுகள்ல மட்டும்தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது 1973 டிக்ளேர் பண்ணுறது. இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறது எப்படி பார்க்கணும்னா ஒரு டைகரை மட்டும் அது காப்பாற்றணும். ஒரு பெரிய ஸ்பேஸ் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 km² வந்து டைகர் ரிசர்வ்க்காக நம்ம அலாட் பண்ணிக்கோங்க. 50 டைகர் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த 50 டைகர் ரிசர்வ்ஸ்ல ஒரு 70,000 வனப்பரப்பு 70,000 சதுரடி வனப்பரப்புகள் பாதுகாக்கப்படுதுங்கிற பட்சத்தில் வந்து அந்த புலிகள் மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகள் முழுக்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ், மற்ற உயிரினங்கள் எல்லாமே அங்கே பாதுகாக்கப்படுது. இப்போ 50 புலிகள் சரணாலயங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 ஆறுகள் உருவாகுது. அப்போ புலிகள் எங்கே இருக்கு? நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் தான் இருக்கு. ஸோ ரிவர் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்கனைஸ்டட் ஸ்பேஸில் தான் டைகர் வாழ்க்கை. ஸோ டைகர் ப்ராஜெக்ட் டைகர்ங்கிறது வெறும் டைகரை மட்டும் காப்பாற்றல, ஆறுகள் உருவாகக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லறாங்க. ஏன்னா டைகரை தாண்டி வந்து இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தலக்காட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காடுகள் அதிகமாக அழிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வளம் குறைஞ்சிச்சு, தண்ணி மீன் வளம் குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் டிக்ளேர் பண்ணது டைகர் ரிசர்வ் மாறினதுக்கப்புறம் அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி தண்ணி வந்து மறுபடியும் வட்டாலைக்கு இன்னைக்கு பெருநீர் ரிவராக போயிட்டுருக்கு. ஸோ வந்து டைகர் டேரெக்டாக நீருக்கு எடுத்துக்காட்டலாம். ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது டைகர் மட்டும் பாதுகாக்கப்பட்ட திட்டம் இல்லாம ஒரு பெரிய நிலப்பரப்பையும் இதனால பாதுகாத்திருக்காரு.
செந்தில்குமரன் குறிப்பிட்ட களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் துணை இயக்குநராக பணியாற்றுகிறார் முத்துகிருஷ்ணன் இளங்கோ. செந்தில்குமரன் கூறியதை எதிரொலிக்கிறார் இளங்கோ.
புலிகள்னாலே ஒரு அம்பர்லா ஸ்பீசிஸ், டாப் கார்னிவர்ஸ்ல இப்ப நம்ம அதை சொல்றோம். இந்தியாவில எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு சில மாநிலத்துல இல்ல, பாக்கி எல்லா மாநிலத்திலயும் புலிகள் இருக்குது. புலிகளை நம்ம பாதுகாக்கனால அந்த ஏரியா செழிப்பான ஏரியாவா இருக்கும். காரணம், புலிகளோட ஆகாரம் தானே மான்மிளா போன்றது தான், அது விரும்பி ஒண்ணு சாப்பிடக்கூடியது. புலி நிறைய இருக்குன்னா மான்மிளா நிறைய இருக்கணும். மான்மிளா அந்த மாதிரி விலங்குகள் நிறைய இருக்குன்னா அந்த இடம் நல்ல புல் புண்டா இருக்கணும். புல் புண்டு அந்த இடம் நிறைய இருந்தாங்க, அது நல்ல ஃபெர்டைல் ஏரியாவா இருக்கும். அதனால அந்த இடமே செழிப்பா இருக்கும். அப்போ புலிகள் ஒரு இடத்துல நிறைய இருந்தா அந்த இடம் செழிப்பான இடம்னு அர்த்தம். குறிப்பா தண்ணீர், இப்போ நமக்கு விவசாயத்துக்கு குறிப்பா வேணா தண்ணீர் தான் முக்கியமான ஆதாரம் விவசாயிகளுக்கு. அப்போ அந்த புலிகள் எந்த அளவுக்கு அந்த காட்டுல அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் உள்ள நீர்ப்பாசனம் அதிகமா இருக்கும்.
புலிகளுக்கு மனிதர்களை தவிர வேறு எதிரிகள் கிடையாது. மனித செயல்பாடுகளின் காரணமாக, குறிப்பாக வேட்டையாடுதல், வழிப்பாதைகளுக்கான காடுகளை அழித்தல் போன்றவற்றால் புலி இனம் அழியும் நிலை ஏற்பட்டது. எப்படியான வகைகளில் புலிகளுக்கு ஆபத்து வருகின்றன என்பதை விளக்கி கூறுகிறார் செந்தில் குமரன்.
1972 வரை வந்து பூச்சிக்கு அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 கொண்டதுக்கு அப்புறம் எந்த உயிரினங்களையும் வேட்டையாடுவது தடை செய்யப்படுதுன்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 73 வந்து ப்ராஜெக்ட் டைகர் கொண்டு வராங்க. 72 வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைகர் வேட்டையாடுங்கிறது வந்து தண்டனைக்குரிய சட்டமா, டைகர் மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்களையும் அப்படிங்கிற வரப்பதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது. அதுக்கு 2010 அப்புறம் ரொம்ப அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் டைகர் இன்னைக்கு வந்து பூச்சிங்ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா கான்ஃபிளிக் ஜோன்ஸும் நிறைய டைகர் சேர்ந்தது. இப்ப கான்ஃபிளிக் அப்படின்னு இன்னைக்கு டைகர் பாப்புலேஷன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் காடுகள் பரப்பளவு இருக்குதான், காடுகள் பரப்பளவு சுருங்கிக்கிட்டே போகுது. அப்ப டைகருக்கு வந்து ஸ்பேஸ் கிடையாது. அப்ப ஸ்பேஸ் கிடையாத டைகர் என்ன பண்ணா, காடுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த கிராமங்கள்ல வந்து அதுகளுக்கான உயிரினங்கள் இறையில் சொல்லக்கூடிய மான்களோ காட்டு மாடுகளோ இல்லாத பட்சத்துல கிராமத்துல என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல மக்கள் வளர்க்கக்கூடிய மாடுகள் தான் இருக்கு. அந்த மாடுகள் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு, அப்ப வந்து அதை சார்ந்திருக்கிற மனிதர்களுக்கும் புலிகளுக்கும் ஒரு பெரிய முரண் ஏற்படுது. அப்ப புலிகள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க விஷம் வச்சு போடுறாங்க, ஏன்னா இவங்களோட மாட்டை அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு. சில நேரத்தில் புலிகளுக்கு மாடுகள் கிடைக்காத பட்சத்துல இல்ல வயதான புலிகள், அடிபட்ட புலிகள் என்ன பண்ணுவாங்க, ஆட்கள் அடிக்க ஆரம்பிச்சு, ஆட்கள் புலியா மாட்டு. அப்ப அவங்க பெரிய ஒரு கான்ஃபிளிக் பிரச்சனை வருது. ஹியூமன் டைகர் கான்ஃபிளிக் மட்டும் கிடையாது, ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகுது. பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது, போராட்டங்கள் பண்றது, அது மாதிரியான விஷயத்துக்கும் முடிவு இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, சில நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டைகரை பிடிச்சி வேற ஒரு காட்டுகளுக்கு விடுறாங்க, இல்லைன்னா அந்த டைகர் ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் வந்து இன்னைக்கு எல்லா ரிசோர்ஸும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் பிரச்சனைகள், அது மாதிரி கேட்டில் கில்லிங் பிரச்சனைகள், பாலிசனிங் கேசஸ் வந்து மேக்ஸிமம் நமக்கு எல்லா ரிசோர்ஸையும் பார்க்கக்கூடிய தன்மையில வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு மூல காரணம் கேட்டீங்கன்னா, காடுகள் சூழ்ந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதே நேரத்தில் வந்து சில நேரத்தை பார்த்தீங்கன்னா, இடையில அடிச்சு போட்ட மாடு புலிகள் வந்து ஒரு மாட்டை அடிச்சு சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கோம், அந்த மாட்டில் போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஷம் வச்சு வந்துருவாங்க சில விவசாயிகள். அது வைக்கிற படத்துல வந்து புலிகள் சாப்பிட்டு இறந்துக்கிறோம், அது மாதிரி புலிகள் கொல்லப்படுது. இந்த மாதிரி கொல்லப்பட்ட புலிகள் ஏதாவது விவசாயியோ இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் பீப்பிளோ இல்லை வில்லேஜ் பீப்பிளோ பாக்கிறப்ப அதோட ஸ்கின் பெரிய விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்கின் எடுத்து ட்ரை பண்றதுக்கும் அவங்க ட்ரை பண்றாங்க. இந்த ஸ்கின் ட்ரைட் பாத்தீங்கன்னா சைனா, பங்களாதேஷ், தாய்லாந்து, கம்போடியா, இது வந்து பூரா பரவி இருக்கு. இல்ல ரெண்டு டைப்பா இருக்கும், ஒன்னு வந்து ஸ்கின் ஒரு ட்ரேட் நடக்கும், இன்னொரு மீட் அண்ட் போன்ஸ் வந்து தனியா ஒன்று ட்ரேட் நடக்கும். அது ஒன்னுன்னா சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்க்காக போகுது. இப்ப ஸ்கின்ங்கிறது அளவுக்காக வச்சுக்கிற பொருளா மாதிரி போயிருது. ஆனா வந்து சைனா போக்கு விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ தன்மைக்கான விஷயமா போகுது. மருத்துவ தன்மைக்கான விஷயம் தான், அதுக்கான கன்சியூமர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால டைகர் அதிகமா வேட்டையாடப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2014 அப்புறம் வந்து ரொம்ப தடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சைனாக்கு வந்து நம்மள இருந்து புலிகள் போட்டு பறந்து வருது. சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பண்ணைகள் வச்சு புலிகள் வளர்த்து அதுல இருந்து குட்டி போட்ட புலிகள் மூலயமா வீட்டுக்கும் எலும்புகளுக்கும் எடுத்துக்கிறதுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய அளவு புலிகள் அளிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் காலத்துல, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஜமீன்தார் பண்ணையார்கள் திருமன்னர்கள் இவங்களால வேட்டைகளால் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரேடுக்காக அளிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் சைனீஸ் மெடிசன்ஸ்க்காக அளிக்கப்பட்டது. இப்பதான் வந்து நம்ம கிட்ட கடைசியா வந்து ஒரு 3000 டைகர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த டைகருக்கான த்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்ஃபிளிக் தான். காடுகள் பரப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம காடுகளில் வந்து பல டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்க்காக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிற போது டைகருக்கு ஸ்பேஸ் இல்லாமல் வெளியில போய் வாழ முடியாம கிராமங்களில் போய் விஷம் வச்சோ இல்லைன்னா கிராமங்களில் போய் வாழ முடியாம இருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சர்வதேச புலிகள் தினம் குறித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முன்னர் மக்கள் இயற்கையோடு வாழ்ந்ததாகவும், தற்போது மக்கள் மனநிலையும் மாறிவிட்டது, நடமாட்டமும் அதிகரித்து விட்டது என்கிறார் இளங்கோ. அதன் விளைவு,
அந்த காலத்துல மக்கள்லாம் இயற்கையை ரொம்ப வேண்டி வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ப மக்கள் கொஞ்சம் பேர் வேண்டாங்க, பாதி பேர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. இறைவன் கொடுத்த அதுல இயற்கை தான் பெரிய வரம். இப்போ அதனால டூரிஸ்ட் ஃபாரஸ்ட் உள்ள இருக்கு, டூரிஸ்ட் ஏரியா நிறைய, ரிலீஜியஸ் சம்பந்தமா நிறைய கோயில் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய என்க்ளேவ்ஸ் இருக்கு, எஸ்டேட்ஸ் இருக்குது, ஃபேக்டரிஸ் இருக்குது, இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆக மக்கள் நடமாட்டம் அதிகமாக விலங்குகள் கீழே ஒன்று ரெண்டு இறங்கதான் செய்யும் கண்டிப்பா. இது எல்லாமே கோடை காலங்களில் தண்ணீர் இருக்காமல் கீழே இறங்கலாம்.
இதற்காக வனத்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை எடுத்து கூறினார் இளங்கோ.
ரெண்டு பேருக்கு ஆபத்து இருக்குது, இதுக்கு தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் டீம் போட்டு வனத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மிருகங்களை இரவு நேரங்களில் தான் மேக்சிமம் வருது, அதை உள்ள அனுப்புவதற்காக நிறைய டிரைவர் தனி டீம் போட்டு டிபார்ட்மெண்ட்ல செய்கிறாங்க. ஒரு சில ஆட்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டாலும் அரசு மூலம் அவங்களுக்கு என்ன நிவாரணம் உண்டோ அரசு நிர்ணயித்துள்ள விதியின்படி நிவாரணத்தையும் விரைவில் வழங்கி கொண்டிருக்கிறோம்.
தமிழகத்தில் களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆகிய காப்பகங்கள் செயற்படுகின்றன. அரசு தரப்பில் பல்வேறு முயற்சிகள் எடுத்ததால் புலிகளின் எண்ணிக்கை தற்போது உயர்ந்த போதும் ஆங்காங்கே புலிகளை பொதுமக்கள் அடித்து கொன்றனர் என்பது உள்ளிட்ட செய்திகள் வந்த வண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. இதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் தேவையை அரசுகள் உணர்ந்து செயல்படுவதாக கூறுகிறார் செந்தில் குமரன்.
இப்ப ப்ராஜெக்ட் டைகர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் 50 டைகர் சுட்டப்படுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 300 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுது. கவர்மெண்ட் செக்டார தாண்டி வந்து ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு அத்தாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒண்ணு எடுத்துச்சாங்க. கவர்மெண்ட்டை தாண்டி அந்த டீம் டிசிஷன் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் சில விஷயங்கள் அப்படிங்கறனால வந்து அது டைலூட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான என்டிசி ஆரம்பிச்சாங்க. என்டிசி வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டைகர் எங்கேயாவது வந்து ரீலோகேட் பண்ணாலும் சரி, ஒரு டைகர் ஷூட் பண்ணி புலம்பாலும் சரி, எது இருந்தாலும் அவங்க தான் நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த மூலியமாக போனது. பட் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்பைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணிச்சு. 2010 எல்லாம் ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்க நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட வந்து சில கேம்பைன் பண்ணாங்க. அதே ஸ்டார், என்டி டிவி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து இந்த சேல் டைகர்ங்கிற கேம்பைன் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய ஸ்கீம் ஆக்டர்ஸ் வந்து பண்ணாங்க, செலிபிரிட்டிஸ் வந்து பேசுறாங்க. அதுல வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் அந்த திரைக்காட்சி. ஸோ வந்து ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷன் ஃபண்ட் பண்றாங்க. டைரக்டா வந்து டைகர் ப்ராஜெக்ட் டைகர் பண்ணாம அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆன்டிகோசிங் வாட்சர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா வந்து வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுக்குறது டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, அந்த மாதிரியான ஃபண்டிங் பண்ணிருக்காங்க. பட் வந்து அதெல்லாம் ஒரு ஒரு போர்ஷன் இருந்தோமே நீங்க வந்து டோட்டலா பாலிசி வைஸா வச்சாரு சரி, மற்றது எல்லாமே எல்லா மற்ற ஃபண்டிங் எல்லாமே ப்ராஜெக்ட் டைகர் மூலயமா வருது. பிரைவேட் ஃபண்டிங் வந்து ரொம்ப மினிமல் தான் சொல்லலாம்.
அதனை தமது அமைப்பு எப்படி செயல்படுத்துகிறது என்பதை விளக்குகிறார் இளங்கோ.
இந்தியாவிலேயே களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகத்திலாம் ஈகோ டெவலப்மெண்ட் திட்டம்னு ஒருத்தர் இருக்கு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் வனப்பகுதியை ஒட்டி உள்ள 5 கிலோமீட்டர் உள்ள மக்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாற்றுத் தொழில் புரிய திருப்பி செலுத்தும் கடன் உதவி கொடுக்குறோம். முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பாத்தோம்னா டெய்லி காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வந்தாதான் வீட்டுல அவங்களுக்கு சாப்பாடு. சாயங்காலம் நிறைய பேர் விறகுக்கு எடுப்பாங்க, நிறைய பேர் மேய்ச்சலுக்கு மாடை கொண்டு போவாங்க, நிறைய பேர் போச்சிங் போவாங்க, எம்எஃபி கலெக்ஷன் எடுக்க நிறைய பேர் போவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருக்கதை கட்டுப்படுத்துக்குதான் களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகத்துல சூழல் மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சோம். எந்த ஒரு திட்டம்னாலும் மக்கள் பங்கீடோட செயல்பட்டால் அந்த திட்டம் சக்சஸா இருக்க ஒரு நல்ல திட்டங்கிறது நம்ம சூழல் மேம்பாட்டு திட்டம் தான். இந்த திட்டத்துல எங்க 3 குரூப்பா ஃபர்ஸ்ட் போச்சாங்க, ரெட் குரூப், எல்லோ குரூப், கிரீன் குரூப். ரெட் குரூப் என்னன்னா அவங்க டெய்லி காட்டுல போய் விறகெடுத்து வியாபாரம் பண்ணி வித்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு, அந்த மாதிரி பீப்புள். அப்புறம் எல்லோ ஒரு நாள் போவாங்க, ஒரு நாள் போக மாட்டாங்க, அந்த மாதிரி. கிரீன் வந்து ஃபாரஸ்டே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்போ கேஎம்டிஆர் எடுத்துக்கிட்டா எல்லாமே கிரீன் குரூப் வந்துட்டாங்க, ரெட் குரூப்ல யாருமே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் அவேர்னஸ் காட்டை ஒட்டி உள்ள ஒரு தோட்டத்துல வேஸ்ட போட்டு எரிக்கிறாங்க புக வரும்னு வச்சுன்னு வைங்க, அந்த வில்லேஜ்ல இருந்து பாப்பாங்க ஐயோ காட்டுல புக வரும்னு சொல்லி உடனே நியரஸ்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கோ ஃபாரஸ்ட் ஆஃபுக்கோ போன் பண்ணி சொல்லிடுவாங்க. நாங்க உடனே போய் பார்த்தா அது ஃபாரஸ்ட்ல இருக்காது, கீழே உள்ள தோட்டத்துல வேஸ்ட போட்டு எரிச்சிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஃபாரஸ்ட்ல ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தோட்டத்துக்கு காட்டை ஒட்டி உள்ள தோட்டத்துல அவங்க மரத்தை வெட்டினாலும் சத்தத்தை கேட்டப்புறம் உடனே சொல்லுவாங்க இங்க பாருங்க அந்த இடையில சத்தம் கேக்குதுன்னு. அப்ப நம்ம இப்ப பார்த்தா ஃபாரஸ்ட்ல இருக்காது. அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க. வனக்குழு மூலம் இன்னைக்கு மக்களோட வாழ்வாதாரம் இந்திய அளவுல ரொம்ப சக்சஸ் ஆயிருக்கு. இந்தியால 3 ஃபீல்ட் லேர்னிங் சென்டர் இருக்கு. ஒன்னு குஜராத்ல கிர் ஃபாரஸ்ட் இருக்கு, அப்புறம் கேரளா பெரியார் டைகர் ரிசர்வ் இருக்கு, அப்புறம் களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பவும் ஒரு ஃபீல்ட் லேர்னிங் சென்டரா இருக்குது பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ல.
அரசு மட்டுமன்றி அரசு சார்பற்ற அமைப்புகளும் புலிகள் பாதுகாப்பு மற்றும் அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வருவதாக கூறுகிறார் இளங்கோ.
அரசாங்கம் செய்து, என்ஜிஓஸும் செய்து, எல்லாரும் ஒவ்வொரு ஒன்றுபட்டாதான் தேர்தலுக்க முடியும். எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள காலத்துல என்வரன்மெண்ட்ல எல்லாரும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சுனாலே எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் தான் சொல்றாங்க மேக்சிமம். எங்க ஃபாரஸ்ட் ஏரியா தான், எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு. அதை பாதுகாக்குது எல்லாரோட கடமை.
அப்படி விழிப்புணர்வு செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் செந்தில்குமரன் தனது தனித்துவம் என்ன என்பதை அவரே விவரிக்கிறார்.
நான் எடுக்கிறது அழகான படங்கள் இல்ல, வைல்ட் லைஃப் படகுகள் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான படகுகள், அழகான ஒரு யானை வந்து நல்லா சன்செட் நிற்கிற மாதிரி, ஒரு புலி வந்து நடந்து போகிற மாதிரி, இல்லை ஒரு புலியோட படங்களோ பார்ப்போம். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஜிஜாண்டிக்கலாம் அந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு புலி அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதோட பேக் சைட், அதோட வந்து டார்க்கன் சைட் பார்த்தீங்கன்னா அந்த புலி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோகிராஃப் எடுத்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பத்தியோடய இல்லை இறையிலாமையும் வேற ஒரு வில்லேஜ்குள்ளே போய் மாட்டடிக்கிறோம், இல்லை நான் வந்து அது கான்செப்ட்ல மாட்டுக்கோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரதை வந்து யாருக்கு தெரியறது இல்லை. இன்னும் அந்த மாதிரியான புகைப்படங்கள் வரது கிடையாது. பொதுவான பீப்புள்ஸ் எதை விரும்புறாங்கன்னா அழகான படங்கள் தான் விரும்புறாங்க. ஆனா வந்து நான் எடுத்த டாக்குமெண்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல் டாக்குமெண்ட்ரி ஓரியன்டான ஒரு போட்டோ சீரியஸ் இருக்கு, வருஷமா பண்ண வந்து அது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க புலிகளை வந்து பார்க்க முடியாத டைமென்ஷன்ல தான் பாத்துக்க முடியும். ஒரு புலி வந்து இறந்து போய், ஒரு புலி ஆட்களால் அடிச்சு கொல்லப்பட்டு, ஒரு புலிக்கு விஷமிச்சு கொல்லப்பட்டு, ஒரு புலி மாட்டை அடிச்சு தான் சாப்பிட்டுருக்கிற மாதிரியான விஷயங்கள், ஒரு புலியும் ஒரு மனிதன் இதே இடத்துல நடந்து போற மாதிரி, இந்த மாதிரியான படங்கள் தான் நான் எடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறப்ப என்னன்னா ஒரு அவேர்னஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு, பீப்புள்ஸ்க்கு எந்த வகையில லேக் ஆஃப் நாலேஜ் இருக்குதோ, லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குதோ அதை இந்த படங்கள் மூலயமா உள்ள புஷ் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கணும். அதான் வந்து டெக்ஸ்ட் விஷயமா ஒரு டெக்ஸ்டோ ஒரு ஆர்டிக்கலோ அதோட சேர்ந்து ஒரு புகைப்படங்களோட சேர்ந்து நம்ம கொடுக்குறப்போ வந்து ஓ இந்த மாதிரி இருக்கு போட்டுருக்கு, அந்த மாதிரியான டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் வந்து டிராவல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா புலிகளுக்கான பிரச்சனை சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கான பிரச்சனை பேசிக்கிறேன். பழங்குடிகளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, புலிகளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. இந்த கான்செப்ட்ல ரெண்டு பேரும் தான் விக்டிம்ஸ் ஆக்சுவலி. அப்ப வந்து உண்மையான குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறது பொதுவான கண்ணோட்டம் எப்படினா வந்து புலிகள் மேல சொல்லுவாங்க, மக்களை சப்போர்ட் பண்றாங்க, இல்லைன்னா வைல்ட் சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உள்ள பழங்குடிகள் நான் சப்ளை பண்ணுவாங்க. ஆனா பட் நான் வந்து ரெண்டு சைடுமே இருக்கிற பையனை காமிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை மூல காரணம் வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 15-20 வருடங்களை பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட வந்து ஒரு 17 லட்சம் ஹெக்டேர் ஃபாரஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அழிச்சிருக்கும். இவ்வளவு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் யாருக்குதான், நமக்கு தான் போகுது, அது உள்ள இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு தான் போட்டு கிடையாது. சோ அப்ப யார் காடு அழிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான் நகர்ப்புறத்து மக்கள் தான். அப்ப குற்றவாளிகள் நாம தான். ஆனா வந்து நம்ம பிளேம் பண்றதுன்னா ஒண்ணு புலியை சொல்லுவோம், இல்லைன்னா பழங்குடியினர் சொல்லுவோம். பழங்குடியினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஆனா வந்து நம்மளோட நம்ம காடழிப்பு விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. சோ அதுதான் நான் என்னோட ஜேர்னில நான் என்னோட போட்டோ ஸ்டோரி நான் சொல்லணும், அதுதான் நான் சொல்லியிருக்கேன்.
செந்தில்குமரன் முன்னர் குறிப்பிட்டது போலவே புலிகளை கொன்று அதனிலிருந்து மருத்துவ தைலங்கள் உருவாக்குவது இந்தியாவில் நடப்பதில்லை என்பதை உறுதிப்படுத்தினார் இளங்கோ.
இந்தியால ரொம்ப ரொம்ப குறைவு, சைனால தான் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இங்க இருந்து யாராவது இந்தியால சொல்றதெல்லாம் அவ்வளவு பொய்யாதான் சொல்றாங்க. எப்படியாவது அவங்கள்ட்ட ஏதாவது ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு கமர்ஷியல் இது அந்த பணத்தை வாங்கணும், அந்த மாதிரிதான். ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி கடுமையான தண்டனை, அது மட்டும் இல்லாம இப்போ NTSC கைட்லைன்ஸ் இருக்கு, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டிஸ், நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஜீவோ போடுறாங்க, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணது வைல்ட் லைஃபுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மக்களை இந்த மாதிரி தப்பா சொல்லி வியாபாரம் பண்றாங்களே நம்பவே வேண்டாம், அவங்க வாசுக்கு தான் அவங்களுக்கு இதாகும்.
இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நாம் என்ன செய்யலாம், அதில் எமக்கும் பங்கிருக்கிறது என்கிறார் செந்தில்குமரன்.
என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து எனக்கு வந்து இந்தியாவில வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து ஆஸ்திரேலியா சொன்னா விஷயங்கள் நல்லா இருக்கும் தோணும். ஏன்னா புலிகள வந்து பெரிய டூரிஸ்ட் மட்டும் டைகர் டூரிஸ்ட், அதுதான் வந்து வெளிநாடுகள் வந்து புளிய ஒரு காட்டுல ஒரு புளியை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி நான் வந்துட்டு இருக்காங்க. எப்படிய அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் புலிகள் அழகான ஒரு வனப்பகுதியில் வாழ்த்தாலாம் வாழ்ந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிளிக் பிரச்சனைகள் இல்ல அதுக்கான காடுகள் பரப்போல குறைச்சி வர விஷயங்கள் அது ரிஸ்கியா இருக்கு. அவங்க புலி இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ல தான் இங்க இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த பீப்புள்ஸ்க்கு சொல்லணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் சில அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு, சில த்ரூ ஆர்டிகல்ஸ் மூலியமாவும் போட்டோ ஸ்டோரிஸ் மூலியமாவும் சில வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய கேம்பெயின்ஸ் மூலயமா கான்சர்வேஷன் அவேர்னஸ் கொடுத்துருக்கு. வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொண்டு போக வந்துருக்கு. அப்ப இங்க இருக்கிற பிரச்சனைகள் அனலைஸ் பண்ணிட்டு இங்க சொல்றதையும் தாண்டி ஆஸ்திரேலியாவையும் மற்ற காண்டினென்ட்லயும் போய் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாகவும் எனக்கு தோணுது.
இயற்கையோடு சேர்ந்து வாழ்வது எம் எல்லோருக்கும் முக்கியம் என்பதை அழகாக கூறி வைத்தார் இளங்கோ.
எல்லாரும் எல்லா இயற்கை செலவங்களும் நல்லபடியா உலகம் ஃபுல்லா இருக்கணும். எல்லா இயற்கை செலவங்களும் நல்லா இருந்தா எல்லாரும் நம்ம சுபிஷமா வாழலாம் சார். மெயின் அதான் இயற்கை சொல்லுங்கனாலே வளங்கள் பறவைகள் பயோடைவர்சிட்டி எல்லாமே வேற அவேர்னஸ் தான். எவ்வளவு தூரம் அவேர்னஸ் கொடுக்குமோ அவங்களால முடிஞ்சாலும் ஸ்கூல் காலேஜ் சில்ட்ரன்ஸுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். என்வரன்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் பத்தி எவ்வளவு தூரம் அவேர்னஸ் கொடுக்குமோ அந்த அளவு அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பணமோ நகையோ சேர்த்து வைக்க போதில்ல சார். நல்ல இயற்கை நல்ல ஒரு என்வரன்மெண்ட் அமைச்சிட்டு போதுதான் நம்மளோட இப்போ இருக்க ஆளோட கடமை.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.